அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களையெல்லாம் படைத்தாளுகின்ற ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக வேண்டும். அவனுடைய அருளும் கிருபையும் சலாமும் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களிடையே போதிக்க வந்த இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய குடும்பத்தார் மீதிலும், அன்னாரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், சபா தாபீன்கள், இன்னும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் எந்தென்றும் நிலவ வேண்டும் என்று வேண்டியவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை துவங்குகிறேன். இன்றைய இந்த உரையில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் நிறைய உபதேசங்களை இந்த மனிதர்களுக்கு உபதேசங்களையும் படிப்பினைகளையும் ஏராளமான படிப்பினைகளை தன்னுடைய திருமறை குர்ஆன் வாயிலாக மக்களுக்கு வழங்கியிருக்கிறான். அதில் ஒரு சிறந்த ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு அம்சமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 40வது அத்தியாயமான காஃபிர்ங்கக்கூடிய அத்தியாயத்தினுடைய 28 மற்றும் 29வது வசனத்துல சில வசனங்கள்ல மூசா அலைவசல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சில சம்பவங்களை, சில நிகழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டி அதன் மூலம் நமக்கு ஒரு மூன்று வகையான படிப்பினைகளை நாம் பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா இதுல வழங்கியிருக்கிறான். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது படிப்பினை பாத்தீங்கன்னா, நேர்வழியில் சத்தியத்தில் இருப்பவர்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு படிப்பினையாக தந்திருக்கிறான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அநியாயக்கார ஆட்சியாளர், அநியாயம் உள்ள கூட்டத்தார், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சத்தியத்தை, அவர்கள்ட்ட வந்து சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்டிப்பாக ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர், ஒரு அதாவது அல்லாஹ் தஆலாவால் வழங்கப்பட்ட அதிகாரம் படைத்தவர்கிட்ட நம்ம அவருக்கு அநியாயம் செய்தான்னா அதை வந்து அவனிடம் சத்தியத்தை எடுத்துச் செல்வது, சத்தியத்தை சொல்வதனால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என தயங்கக்கூடாது என்றும் அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நமக்கு படிப்பினை தருகிறான். அடுத்து இறுதியாக அல்லாஹ் தஆலா சத்தியத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து அதற்காக உழைப்பவர்களுக்கு அல்லாஹ் நல்ல உதவியாளர்களை ஏற்படுத்துவான். அதே போல அல்லாஹ்வினுடைய பாதையில் நாம் அல்லாஹ்விற்காக முயற்சிகள் செய்து இந்த சத்திய மார்க்கத்தை மக்களிடையே போதித்து அவர்களை நேர்வழியின்பால் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு பணியில் நாம் இருக்கும் பொழுது நாம் தனித்து இருப்போம் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு பல உதவியாளர்களை ஏற்படுத்துவான்ங்கிற இந்த சம்பவத்தின் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல என்ன சொல்றான்னா, கால ரஜுலன் மூமினும் மின் ஆலி ஃபிரௌன யக்துமுல் ஈமானஹு அதத்துலூன ரஜூலா ஐ யகூல ரப்பில்லாஹு வகத் ஜாஅக்கும் பில் பையினாதி மிர் ரப்பிக்கும் வை யகு ஃபாதிபன் ஃப அல்லைஹி கதீபுஹு ஃப ஈயகு சாதிக்கை யுசிப்புக்கும் பஹுலுல்லதி யஇத்துக்குமுல் இன்னல்லாக லா யஹ்தி மன் குவ முஸ்ரிஃபுன் கதாபுன். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஃபிரௌனின் குடும்பத்தைச் சேர்ந்த இறை நம்பிக்கையாளர் ஒருவர் தமது இறை நம்பிக்கையை மறைத்தவாறு கூறலானார், ஒரு மனிதரை அல்லாஹ்தான் என் இறைவன் என்று கூறியதற்காகவா நீங்கள் கொல்லப் போகிறீர்கள், அவரோ உங்கள் இறைவனிடம் இருந்து தெளிவான சான்றுகளை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறாரே, அவர் பொய்யராக இருப்பின் அவரது பொய் அவருக்கே கேடாக அமையும், ஆனால் அவர் உண்மையாளராக இருந்துவிட்டால் அவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்ற பயங்கரமான விளைவுகளின் சில விளைவுகளை உங்களை தாக்கிவிடும், வரம்பு மீறுபவராகவும் பெரும் பொய்யராகவும் இருப்பவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் நேர் வழி காட்டுவதில்லை என்று கூறலானார். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் மூலமாக ஃபிரௌன் குடும்பத்தை சார்ந்த, அதாவது ஃபிரௌனை பற்றி தெரியும், எகிப்தை ஆண்ட ஒரு கொடுங்கோல் மன்னன் ராம்சே 2 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ராம்சே 2 எகிப்தை ஆண்ட ஒரு சர்வாதிகாரன் மன்னன், ரப்புக்குள் ஆலானா, நான் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் இந்த பெரிய ஆட்சி, உலகத்தில் ஆட்சி அதிகாரம்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்டவன் வந்து இந்த சத்தியத்தை அல்லாவை ஏற்க மறுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இந்த சத்தியத்தை ஏற்குமாறு அவர்கிட்ட நேரடியா சொல்லும் பொழுது என்ன செய்தான், வந்து கடைசியில் ஒரு கட்டத்தில் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகத்தார்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு படையை திரட்டிட்டு போகும்போது அவங்க அந்த பெரிய அந்த நைல் நதியின் அந்த பெரிய கடல் போன்ற ஒரு பகுதியில கரையில இவங்க மாட்டிக்கிட்டான். மாட்டி இந்த பக்கம் பார்த்தா பெரும் படையோடு பிறவும் அவனுடைய பெரிய படை பட்டாளம் கூட வந்திருக்கான். அந்த பக்கம் பார்த்தா மறுபுறம் பார்த்தால் என்ன இருக்கு, பெரிய கடல் போன்ற ஒரு நீர்பரப்பு. அப்ப அல்லாஹ் இவங்க உதவி தேடுறாங்க. அல்லாஹ் தாலா மே வானத்திலிருந்து சொல்றான், கட்டளை அடிக்கிறான், மூசாவே நீ கையில் வைத்திருக்கக்கூடிய கைத்தடியை கொண்டு இந்த கடல் நீர்பரப்பில் அடிங்க அப்படிங்க. அடிக்காங்க, அப்ப அந்த கடல் அவங்களுக்கு வழிவிடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் அந்த கடல்ல இருந்து வழிவிட்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். ஃபிரௌன் வந்து என்ன செய்யறான், இந்த ஆட்சி இந்த எகிப்துக்கே ஆட்சி அதிகாரம் படைத்தவன்னா எனக்கு வழிவிடாதான்ட்டு அவன் உள்ள இறங்குறான். உள்ள இறங்கும் போது மூழ்கடிக்கப்படுகிறான். இது வந்து அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்றான். அப்ப மூழ்கடிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் மூசாவினுடைய ரப்பை நான் என்ன ஈமான் கொள்கிறேன் அந்த நேரத்துல தான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த நேரத்தில நீ ஈமான் கொள்கிறாய், உனக்கு எவ்வளவோ உனக்கு எடுத்துரைத்து போதனைகள்லாம் சொல்லி நேர்வழியின்பால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி உனக்கு வந்ததுல நீ என்பால் திரும்பவில்லை, நீ வேற வழியே இல்லை, மரணம் நெருங்கி விட்டதுங்க கூடிய நேரத்துல கடைசி கட்டத்திலே நீ ஈமான் கொண்டாய், நான் அதை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இனி வரும் மக்களுக்கு உன்னை ஒரு அத்தாட்சியாக நான் வைத்திருப்பேன்னா அதே மாதிரி அவனுடைய உடல் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக எகிப்து மியூசியத்துல கெய்ரோவில் இருப்பதாக இன்னைக்கு சொல்றான். வரலாற்று ஆசையை எடுத்து அங்க இருக்கு. அப்ப அல்லாஹ் தாலா அவன் சொல்றான், இன்றைய தினம் நான் உன்னுடைய உடலை பாதுகாப்பேன் அப்படிங்க. அல்லாஹ் தாலா அப்படித்தான் அதை அதை வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க. பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. அந்த அவனுடைய உடல்ல எந்த இதுமே, அதாவது எதுவுமே அந்த உடலை ஒண்ணுமே செய்யல, அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருக்கான். கடல்ல போட்டா என்ன செய்யும், மீன் நல்லா அரிச்சு சாப்பிட்டுரும், அதுக்கப்புறம் என்ன உப்புல அப்படியே கரைந்து போவோம், இன்னும் நிறைய இதுல போயிடும், இருக்காது, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் பல வருடங்களாக அந்த உடலை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க, ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து அவனுக்கு அவன் நினைத்தால் எதுவுமே நடக்காது, ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுல வானம் பூமிகளையும் படைத்த, தகலத்தையும் படைத்த அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் மிக மிக எளிது. அதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஒரு கட்டத்துல ஃபிரௌன் என்ன செய்யறான், ஃபிரௌனுடைய அந்த கொள்கை, அவங்களுடைய கடவுள் கொள்கை, அவங்களுடைய சித்தாந்தம், அதுக்கெல்லாம் நேர் மாற்றமான ஒரு சித்தாந்தத்தை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த சத்திய இஸ்லாத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் போதிக்கிறார்கள். அப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். கடவுள் நமக்கு ஒரு ரப்பு இருக்கிறான், நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படும், நம்ம எல்லாத்தையும் குறித்து உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும், நாம் இந்த பூமியில செய்யக்கூடிய அத்தனைக்கும் நாளைக்கு மறுமையில் நாம் கேள்வி அதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படியெல்லாம் எடுத்து சொல்லும் போது அவனால் பொறுக்க முடியல. ஒரு கட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு துணிந்து விடுகிறான். அதைத்தான் அந்த சம்பவத்தை தான் சொல்றான். அந்த நேரத்துல மூசா அதை ஃபிரௌனுடைய குடும்பத்தை சார்ந்த கிப்தி வம்சத்தை சார்ந்தவன் அந்த மூசா அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த கிப்தி குலத்தை சார்ந்த ஒரு மனிதர், இறை நம்பிக்கை கொண்டவர், ஒருத்தர் முஸ்லீமானவர் இருந்திருக்கிறாரு. அல்லாஹ் தஆலா அதுல குறிப்பிடுகிறான். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40வது வயதுல அவங்களுக்கு ஹிரா குகையில் வைத்து முதல் முதலாக இறை செய்தி வருகிறது. வந்து என்ன செய்யறாங்க, இறை செய்தியை கொண்டு வரும்போது அவங்க என்ன செய்ய, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த தூது செய்தி ஓதுவீராகங்க, இவங்க எனக்கு ஓத தெரியாதேங்க, அதுக்கப்புறம் ஒரு அழுத்து அழுத்தி அவங்களை ஒரு அமுக்கு அமுக்கின உடனே ஓதுறாங்க. அந்த நடுக்கத்தோடு வராங்க, வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஹதீஜா அம்மா அவங்களுடைய மனைவி துணைவியா அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க, போர்த்துங்கன்னு சொல்லி குளிர்ல நடுங்குறாங்க. நடுங்கிட்டு நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாங்க. சொல்லும் போது அப்ப அவங்களுடைய ஹதீஜா அம்மா சொல்றாங்க, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் அனாதையை அரவணைக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், வறியவர்களுக்கு உதவுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களுடைய குணநலன்களை தான் சொல்லிட்டு, ஒரு காலமும் இறைவன் உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்க போறாங்க. போறான் யாருன்னா, அவங்களுடைய பெரியப்பா மகன் ஒருத்தர் இருக்காரு, அதுவர் வராக்காஃபின் நௌஃபல் அப்படின்னு சொல்லி, நௌஃபல்களுடைய மகன் வராக்கா. யானா இவங்களுடைய ஹதிஜா அம்மாவுடைய தந்தையும் அந்த வராக்காவுடைய தந்தையும் அண்ணன் தம்பி சகோதரர்களாக இருந்தாங்க. அப்ப அந்த வகையில இவங்களுக்கு அண்ணனாக வேண்டும், அதாவது ஹதிஜா அம்மாவுக்கு அண்ணன். அவர் எப்படிப்பட்டார்னா, முந்தைய வேதமான அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தையும், அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட இஞ்சிலையும், தௌராத்தை இஞ்சிலையும் நன்றாக கற்று உணர்ந்தவர். அந்த மூல மொழியில கற்று உணர்ந்தவங்க நல்ல அந்த ஹிப்ரு மொழி, அந்த மொழி அவங்களுக்கு தெரியும். அப்ப அதெல்லாம் கற்று இருந்தவுடனே இவங்க வந்து அந்த சம்பவத்தை சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? அந்த வராக்கா பின் நௌஃபல் கூடியவர்கிட்ட ஹதிஜாமா வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, ஏத்துக்கிட்டு அப்ப அதை பார்த்துட்டு, இது வேற இதுல வந்து ஒன்னும் சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இது வந்து எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம்க்கும் தூது செய்தி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொண்டு வந்தாங்க, அந்த ஜிப்ரைல், அந்த கேப்ரியல் கூடியவர் தான் இவங்களுக்கு வந்திருக்காங்க, இவர் அல்லாஹ்வினுடைய தூதராக இவர் இருக்கிறார், இவருக்கு வேத செய்தியை கொண்டு வந்திருக்காங்க, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவர் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது அவங்களுடைய உறவினர்களால் சொந்த மக்களால் இவர் என்ன துன்புறுத்தப்படுவார், இன்னலுக்கு ஆளாக்கப்படுவார், இவரை நாட்டை விட்டு விரட்ட துணிவார்கள் அப்படின்னு உடனே அதை கேட்ட நபிகள் நாயகம் சொல்லாது, என்னுடைய குலத்தாரா, என்னுடைய உறவினர்களா என்ன துரத்துவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதை சொல்லிட்டு அவங்க வராக்கா அப்படின்னு அவுசன் சொல்றாங்க, நான் எனக்கு வயசாயிருச்சு, அவருக்கு கண்ணு தெரியாம இருக்காரு, அந்த நிலையில கண்ணு தெரியாத நேரத்தில் அவங்க வந்து அந்த முன் வேதத்துல அல்லாஹால என்னதுன்னா முகமது நபியை பற்றி அவங்க வந்து முன்னறிவிப்பு செய்திருக்காங்க, தௌராத்திலையும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, இஞ்சிலையும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, அகமதுங்க கூடிய ஒரு இறை தூதர் வருவாரு அப்படிங்கறது முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அதெல்லாம் அவரெல்லாம் வச்சுதான் அதை பார்த்து அவர் தெளிவா சொன்னார். சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் அந்த நேரத்துல நான் இளமையோடு நல்ல வலுவோடு இருந்திருக்க கூடாதா, உங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே தெரியாது, தான் அல்லாஹ்வுடைய தூதர், வந்தது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய வஹி செய்தியை, தூது செய்தியை தான் நமக்கு கொண்டு வந்தாங்க, கூட என்ன செய்யல, அவங்களுக்கு தெரியாதவரா இருந்தாங்க. அப்ப உண்மையான இறை நம்பிக்கையாளர் இவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னரே அல்லாஹ்வினுடைய என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை இறை நம்பிக்கை கொண்ட ஒரு விசுவாசியாக அந்த வராக்காவின் நௌஃபல்ங்க கூடியவர் இருக்கிறாங்க. அதே போலதான் இங்க இந்த இங்க சம்பவத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடியே அவங்களுடைய கிப்தி வம்சத்தை சார்ந்த ஒரு ஒரு நபரை அல்லாஹு தஆலா சொன்னா, அவர் யாருங்க கூடிய அந்த இது இல்ல, அல்லாஹு தஆலா சொன்னா, ஏன்னா இது வந்து முந்தைய காலத்தில் நடந்தது, அல்லாஹ் நம்மளுக்கு தெளிவுபடுத்தினால்தான் நம்மளுக்கு தெரியும். அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவன் ஒரு கட்டத்தில் ஃபிரௌன் கொல்ல கொலை செய்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது அப்பந்தான் அந்த வாசகத்தை அந்த கூடிய அந்த கொடுங்கோல் மன்னன் துணிஞ்சு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதர், மனிதரை அல்லாஹ் தான் என் இறைவன் என்று அவர் கூறியதற்காக நீங்கள் கொல்ல போகிறீர்கள், அவரோ உங்கள் இறைவனிடம் இருந்து தெளிவான சான்றுகளை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறாரே, அவர் பொய்யராக இருப்பின் அவரது பொய் அவருக்கே கேடாக அமையும், ஆனால் அவர் உண்மையாளராக இருந்து விட்டால் அவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்ற பயங்கரமான விளைவுகளில் சில விளைவுகளை உங்களை தாக்கிவிடும், வரம்பு மீறுபவர்களாகவும் பெரும் பொய்யராகவும் இருப்பவருக்கு நிச்சயமா அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை என்று கூறனானார்கள். இதை சொன்ன உடனே அவன் செஞ்சான், பின்வாங்கிட்டான். ஃபிரௌன் வந்து என்ன செய்யல, அந்த இவருக்கு கொலை தண்டனை, அந்த அந்த தண்டனை நிறைவேற்றவில்லை. காரணம் வந்து சரியான நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஒரு எச்சரிக்கையை செய்கிறார்கள், அதாவது இவர் எகிப்தை ஆண்ட அந்த சர்வாதிகார மன்னனுக்கு எதிராக அந்த தனி மனிதனாக அவர் என்ன சொல்றாரு, அப்போ ஒரு சரியான நேரத்தை எடுத்து சொல்றாரு. அதாவது வந்து என்னன்னா, அநியாயக்கார ஆட்சியாளரிடம் சத்தியத்தை எடுத்து சொல்லதான் ஜிஹாத்ல மிகச்சிறந்த ஜிஹாதுங்க. இப்ப நம்ம கூட அப்படித்தான் இருக்கோம், நம்ம உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கூட சத்தியத்தை சொல்வதற்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது, அந்த அநியாயக்கார ஆட்சியாளரிடம் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இத பத்தி அந்த நபரை பத்தி சொல்லும் போது, இறை நம்பிக்கையாளரான இந்த மனிதர் ஃபிரௌனின் குடும்பத்தை சேர்ந்த கித்தி இனத்தை சேர்ந்தவர் என்பது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா இளம் வயதிலே அவனை என்ன செய்வாங்க, அந்த குறிகாரர்கள் ஜோதிடர்கள் நிறைந்த ஒரு இது சூனியம்லாம் அதிகமா செய்வாங்க, ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒன்னொன்னு இருக்கும். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்துல, இந்த ஃபிரௌனுடைய காலத்துல வந்து அதிகமாக அந்த ஜோதிடம், அந்த அதாவது வந்து இந்த சூனியம் கலைகள்லாம் அதிகமாக இருந்துச்சு. அப்ப இந்த ஜோதிடக்காரர்கள் சொன்னாங்கன்னா, இஸ்ரவேலரின் குடும்பத்திலிருந்து ஒரு ஆண்மகன் மூலமாக உனக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது, உன் ஆட்சி அதிகாரத்துக்கும் உனக்கு உன் உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஜோதிடத்தை நம்பிட்டு சொல்றான், அந்த பனு இஸ்ரவேல்ல பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை பூரா கொல்ல சொன்னா கொண்டுகிட்டு இருந்தான். அந்த கட்டத்துலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய தாயார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரொம்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆண் குழந்தை பிறந்துருச்சு என்ன செய்யணும், அதை வந்து அது தெரிஞ்சிருச்சு என்ன செய்யணும், வெட்டிடுவான். அது வந்து சட்டம், அந்த பிரவங்க கூடிய ஆட்சி அதிகாரத்தில் எகிப்தில், அந்த எகிப்தில் அவனுடைய ஆட்சிக்குட்பட்ட எல்கையில் எங்கு ஆண் குழந்தை பிறக்கிறதோ அவரை வந்து உயிரோடு கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப பயந்து அல்லாவிடம் முறையிடும் போது அல்லாஹ் தாலா அவனே சொல்றான், அவங்களுக்கு கட்டளை இடுகிறார்கள், மூசாவினுடைய தாயாருக்கு நீ ஒரு பேழையில வச்சு இந்த ஆத்துல நைல் நதியில விடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறதேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா கட்டளை இடுகிறான். உடனே அவங்க அந்த தாயார் அதை அந்த பேழையில் வைத்து விடுறாங்க. அது எங்க போகுது, கடைசியில இவங்களுடைய அரண்மனைக்குள்ள, மன்னனுடைய பிராவனுடைய அரண்மனைக்குள்ள போகுது. அங்க அவங்களுடைய துணைவியார் ஆசியா அப்படிங்கக்கூடிய பிராவனுடைய மனைவியார். அப்ப அந்த மூணு பேர் தான் அன்றைக்கு அந்த எகிப்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்ற இறை நம்பிக்கையாளர்கள். இந்த அம்மாவும் ஏத்துக்கிச்சு, அல்லாவை தான் ரப்பாக ஏத்துக்கிச்சு. ஆனால் நிறைய சங்கடங்கள்லாம் பட்டுச்சது, தன்னுடைய மனைவியே அவ்வளவு கொடுமைப்படுத்தினான். என்னைத்தான் ரப்பா இருக்கணும், எடுத்து ஏத்துக்கணும், அல்லாஹ் ரப்பா ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி நிறைய கொடுமைகளை அனுபவிச்சது. அப்ப அந்த அவங்களுடைய அந்த மாளிகைக்குள்ள அந்த ஆறு போகும்போது அந்த குழந்தைய பார்த்தோன்னா, அந்த அம்மா பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு, இந்த குழந்தைய நம்ம வளர்ப்பணும்னா அவன் பிரவுன் என்ன செய்யறான், அவனுக்கு கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா ஜோதிடன் சொன்னது, இந்த பையன் பெருசா வந்து நம்மளுடைய ஆட்சிக்கு எதிராக ஆயிடக்கூடாது, நம்ம உயிருக்கே பெயராகக்கூடாதுன்னு. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல பதவி மோகத்தில் அவன் இருக்கிறான், அவன் இந்த உலக ஆசையில இருக்கக்கூடியவனுக்கு அந்த பயம் வந்துருச்சு. உடனே அவன் மனைவி சொல்றாங்க, இது நம்ம கண்காணிப்புல நம்மகிட்ட தானே இருக்க போறான், நாம் வளர்க்கக்கூடிய குழந்தை தானே, இந்த குழந்தை என்ன செய்யாது, நமக்கு எதிராக திரும்பாது, அதனால நீங்க கவலைப்பட வேணான்னு என்ன செய்யறாங்க. அப்படி அது ஒரு பெரிய சம்பவம் நிறைய அதுல வருது. அப்ப அல்லாஹ் பாதுகாக்க அவங்களுடைய ஒரிஜினல் தாயை கொண்டே பால் குடிக்க வைக்கான். நிறைய அந்த அதாவது செவிலி தாய்களை வச்சு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த அரண்மனையில வச்சு பால் ஊட்டுறாங்க. அந்த குழந்தை பால் குடிக்க மாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கு. அப்போ ஒரு பணிப்பெண் சொல்ற மாதிரி, எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இருக்கு, அந்த பெண்மணியை நான் கூட்டு வரேன் சொல்லிட்டு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மையான தாய் வந்து இருக்கிறாங்க, பால் ஊட்டுறாங்க அவங்களுக்கு. அப்ப நீங்க இந்த குழந்தைய பெருசா அந்த பால் ஊற்று மறக்கிற வரையும், பால் குடி மறக்கிற வரையும் இவங்களுக்கு பால் ஊட்டணும்னு சொல்லி அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் தாலா கொடுத்தான். இப்படித்தான் செஞ்சான். அப்படியே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து அந்த பிரவுனுக்கு எதிராக அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தலை தோங்க செய்தான். அதான் அதான் சொல்றாங்க. அப்போ அந்த நேரத்துல ஃபிரௌன் குடும்பத்தை சார்ந்த கிறிஸ்தி இனத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து, ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அந்த விசுவாசியானவர் வந்து அந்த ஃபிரௌனிடம் சத்தியத்தை சொல்றாங்க, நீங்க அவரை கொலை பண்ணிடுறாங்க, அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்பதற்காகவோ ஒரு மனிதரை வந்து நீங்க கொலை செய்ய போறீங்க. அப்ப அவர் சொல்வது உண்மையாயிருச்சுன்னா நாளைக்கு நீங்க மாட்டிக்கிறீங்க, அவர் சொல்வது பொய்யராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சொல்வது ஒருவேளை அந்த அந்த பக்கத்தை வைத்து நாம் பார்க்க வேண்டும், அவர் சொல்வது உண்மையாயிருச்சுன்னா நமக்கு அது திரும்பிடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த மனிதரிடமாக ஃபிரவுனிடம் அந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியார் வந்து எச்சரிக்கை விடுகிறார். உடனே ஃபிரவுன் என்ன அதை ஏற்றுக்கொண்டு பின்வாங்குகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மரண தண்டனை நிறைவேற்றுவதிலிருந்து அவன் பின்வாங்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு படிப்பினையாக இந்த வசனத்தை நமக்கு அருள் இருக்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு ஹதீஸ்ல, ஃபிரவுனின் குடும்பத்தினரில் இன் மூன்று பேரை தவிர இந்த மனிதரையும், அதாவது ஃபிரவுனின் எடுத்து சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செஞ்சிடாத, அவர் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்பதற்காக அன்னை அவரை கொலை செய்ய போற அப்படின்னு சொல்லி அவனுக்கு தகுந்த நேரத்தில் அந்த ஃபிரவுனுக்கு எடுத்து சொன்ன அந்த மனிதரும், ஃபிரவுனின் மனைவியும், மேலும் மூசாவும், அந்த மூசா மூன்று பேரும் தான் நகர பிரமுகர்கள் உம்மை கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளனர் என்று கூறினாரே, அந்த ஒருவரையும் தவிர வேறு யாரும் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை. அதற்கு முன்னாடி அல்லாவை ஈமான் கொண்ட அந்த முஸ்லிமான அடியார்கள் அந்த எகிப்து பிரதேசத்தில் அந்த மூன்று பேர் தான், அல்லாவை ஏற்றுக்கொண்ட அந்த மூன்று பேர், மற்ற யாரும் இல்லை. அதன் பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டது, தூது செய்திகள் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், அந்த கட்டளையை ஏற்று அவர்கள் நினைச்சாங்க அந்த அழைப்பு பணியை அந்த எகிப்து தேசத்துல அந்த ஃபிரவுன் இருந்தக்கூடிய கொடுங்கோல் மன்னன், இறை நிராகரிப்பு கொள்கையில் ஊறி போன அந்த மன்னனுக்கு எதிராகவே என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சத்திய அழைப்பை அந்த மக்களிடையே எடுக்கிறாங்க. சூனிய கலையில் வல்லவரான நினைச்சாங்க, சூனியம்லாம் நடக்காது, நடந்து அது நிறைய சம்பவங்கள் அல்லாஹ் தஆலா பெரும்பாலான விஷய அத்தியாயங்கள்ல அல்லாஹ் தஆலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களை நிறைய சொல்றான். அது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்போம். இப்படி நேரம் அதுக்கு போதுமானதாக இல்லை. அல்லாஹ் தஆலா அப்போ இந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் நேர்வழியை எட்டி வைக்கும் தூதர்தான் என்பதை அறிந்திருந்த ஒரே ஆள் அவராத்தான் இருக்கார். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதர் தான் அப்படின்னு சொன்ன அந்த வராக்கா பின் நௌஃபல்ங்க கூடிய அவங்க எப்படி சொன்னாங்க, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவர் அல்லாஹ்வின் பாதையில் சத்தியத்தை எடுத்து சொல்ல வந்தவர்ங்கிறத அறிந்து கொண்டவர் அவரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறான். இந்த மனிதர் தமது இறை நம்பிக்கையை தமது இனத்திரான கிப்திகள் முன் வெளிக்காட்டாமல் மறைத்து வைத்திருந்தார். ஏன்னா அந்த ஏற்கனவே தெரியும், அந்த கிப்தி கூட்டத்தார் அங்க உள்ள அந்த எகிப்து மக்கள் என்னது நிராகரிப்பு கொள்கையில் இருந்தாங்க. சிலை வணக்கம் வேற, இஸ்லாத்துக்கு அல்லாஹ்வுக்கு எதிரான என்னென்ன இருக்கோ அது பூராவுமே இணை வைக்கக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதான் அந்த ஜோதிடம் குறிபார்த்தது இந்த மாதிரி இதுல எல்லாம் ரொம்ப மூழ்கி போயிருந்தாங்க. அப்ப இதை மறைத்து இருந்தார். ஏன்னா அந்த சமூகத்துல அவர் வெளியே சொன்னார்னா அவர் என்ன செஞ்சிருவாங்க, மக்கள் எல்லாரும் அவரை பழிப்பார்கள், கொலை கூட செஞ்சிருவாங்க. பொதுவாகவே அப்படித்தான், ஒரு மனிதர் ஒரு தவறான சித்தாந்தத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, உதாரணத்துக்கு ஒரு தர்கா அதாவது சமாதி வழிபாட்டுல ஒருத்தர் இருக்காரு இணை வைக்கக்கூடியது, அவருக்கு அது தெரியல இதுதான் சரி அப்படின்னு இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம போய் எடுத்தவொடனே சொன்னோம்னா நீங்க இப்படி தர்காவுக்கு போறது அவுளியாக்கள்கிட்ட கையேந்திரது வந்து பெரிய தப்புங்க, அது இணை வைத்தருங்க, இப்படி இந்த நிலையில நீங்க செத்து போனீங்கன்னா அல்லாஹ் நீங்க வந்து நரகம் தான், நிரந்தர நரகம் தான் ஒருத்தர் சொல்லிட்டான்னு வைங்க, நம்ம சொல்லிட்டோன்னு வைங்க, அப்ப அவர் அதுல ஊறி போனவர் அவருக்கு தெரியாது, அவருக்கு என்ன செய்யாது உடனே அவர் வெகுண்டு எடுத்துருவாரு, கடுமையான கோபம் வந்துடும் நம்மள்ட்ட. அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட சொல்லி பாருங்க இதுக்கு ஆதாரம் இருக்கானா, அதுக்கு பிறகுதான் அவர் தேடுவார். தேடி அதற்கு தெளிவு கிடைத்த பிறகுதான் என்ன செய்வாரு, ஓஹோ நாம் தவறான ஒரு வணக்க வழிபாடுல ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம், இதுல வந்து இஸ்லாமிய அடிப்படையில இது தவறு, இதுல குர்ஆன் ஹதீஸ்ல இதுக்கு ஆதாரம் இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்ட பிறகு அதுல இருந்து தன்னை திருத்திக் கொள்வார். அதுக்கு பிறகு அவருக்கு அந்த மனிதர்கிட்ட போவார். ஆனா தான் சித்தாந்த தவறான சித்தாந்தத்துல தான் இருப்பது சரிதான் அப்படிங்கிறவரு ஒரு முரட்டுத்தனமாக அதுல நம்பிக்கையில இருக்கக்கூடியது மூட நம்பிக்கையில மூழ்கி போனவர்கிட்ட வந்து நீங்க செய்யறது தவறுன்னு நினைச்சுவாங்க. எதிர்காப்புல இருக்கிறத என்ன வேணாலும் பண்ணுவார், அடிச்சு போடுவார், கொண்டுருவார். அப்ப அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்தான் அந்த இறை நம்பிக்கை கொண்ட அந்த மனிதர் தன்னுடைய இறை நம்பிக்கையை கிப்திகள் முன் வெளிக்காட்டாமல் மறைத்து வைத்திருந்தார். என்னை விடுங்கள், நான் மூசாவை கொண்டு விடுகிறேன் என்று ஃபிரௌன் கூறினானே அந்த நாளில் தான் அதை வெளிப்படுத்தினார். அப்பதான் அவரு வெளிப்படுத்துறாரு, அந்த சபையில வெளிப்படுத்துறாரு பாருங்க. அதத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறான். இதுலதான் படிப்பனை ஊட்டக்கூடிய செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது அநியாயக்கார அரசன் முன்னாகி உண்மையை சொல்வது உரைப்பது, வல்லமையும் மாண்புமிக்க அல்லாவுக்காக என்கிற சினம் அந்த மனிதரை பீடித்தது. அந்த நேரத்தில் என்ன செய்தது, அல்லாவுக்காக நாம் எதையும் செய்ய துணிந்து விடலாம் அப்படிங்கக்கூடியதுல வந்து அந்த சந்தர்ப்பத்துல அநியாயக்கார ஆட்சியாளரிடம் சத்தியத்தை நியாயத்தை எடுத்துரைப்புதான் அதாவது என்னது மிக சிறந்த அறப்போர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அதன் அடிப்படையில் அவர் என்ன செஞ்சாரு, இந்த மனிதர் அந்த கொடுங்கோல் மல்லனான பிரவுனிடம் என்ன செய்யறாரு, அல்லாஹ்தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு தன்னுடைய கொள்கையை அவர் வெளிப்படுத்துகிறாரு. அதன் காரணமாக ஃபிரௌன் தன்னுடைய முடிவை மாற்றிக் கொள்கிறான். அப்படித்தான் சொல்றாங்க, அல்லாஹ் என் இறைவன் என்று ஒரு மனிதர் கூறியதற்காகவா நீங்கள் அவரை கொல்லப் போகிறீர்கள் என்று ஃபிரௌனிடம் அந்த மனிதர் எடுத்துரைத்தாரே, அந்த வார்த்தையை காட்டிலும் உன்னதமான சொல் வேறெதுவாக இருக்க முடியும். அந்த கூட்டத்துல அந்த சந்தர்ப்பத்துல அல்லாவை விட அல்லாஹ்தான் என் இறைவன் என்று ஒரு மனிதர் கூறியதற்காக நீங்கள் அவரை கொல்ல போறீங்க, இது வந்து இதுதான் அதுதான் சத்தியம், இதுக்காக நீங்க அவரை கொல்ல போறீங்க, இல்லாண்டா வேற ஏதாவது சொல்லு, உண்மையான கடவுள் யாருன்னு சொல்லு, மறுப்பு கொள்கை நீ உன்னை சொல்லக்கூடிய அந்த கடவுள் கொள்கையை சொல்லு. அவர் சத்தியத்தை நியாயத்தை தானே சொல்லியிருக்காரு, நியாயத்தை சொல்லதுனால நீ அவரை கொல்ல போறியா, அது ஒருவேளை தவறாக இருந்தால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் சொல்வதில் நியாயம் இருந்துச்சுன்னா என்ன நாம் எல்லோரும் மாட்டிக்கொள்வோம், நாளை மறுமையில் அல்லாவிடம் பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கையை விடுகிறான். அதன் மூலமாக என்ன செய்யறான், அந்த பிறவுங்க கூடிய அந்த கல்மனம் படைத்த அந்த மனிதன் அதிகார ஆட்சி அதிகாரத்தை அதிகமா அதிகார அந்த இதுல உயர்வான சிந்தனையில இருந்தாம அந்த பிரவுனுக்கு கூட என்ன செஞ்சிருச்சு, இவர் சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு தன்னுடைய முடிவை மாற்றியதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்லாஹ் தஆலா இப்படித்தான் இறை நம்பிக்கையாளர்களை பாதுகாப்பான். அல்லாஹ் தஆலா தான் மற்றும் ஒரு வசனத்துல சொல்றான், இறை நம்பிக்கை கொண்ட அடியானை பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க. யார் அல்லாவின் மீது அதாவது பரிபூர்ண நம்பிக்கை வைத்து என்னுடைய ரப்பு என்னை பாதுகாப்பான், ஹஸ்தி அல்லாஹ் நஹ்மல் வக்கீல், அல்லாஹ்தான் என்னை பாதுகாக்க, அவன் தான் சிறந்த பாதுகாவலன் அப்படிங்கக்கூடியதுல நிறைய சந்தர்ப்பங்கள்ல இருக்கு. இந்த தஃரு கோகையில இருக்கும் பொழுது கூட மூசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது அபூபக்கர் அலிகாவும் நம்ம முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நினைக்கிறாங்க, அந்த இரவோடு இரவாக தப்பிச்சு மக்காவை விட்டு வராங்க. அப்ப அவங்களுடைய ஒரு நடைமுறையில குகையில இருக்கிறாங்க. அப்ப எதிரிகள்லாம் வந்துட்டு போறாங்க, கீழே பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனா அப்பவும் கூட அபூபக்கர் அலிகாவுக்கு அவர்கள் பயந்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நம்ம ரெண்டு பேரும் தான் அந்த குகையில இருக்கோம், போய்கிட்டு இருக்கும்போது லேசா குனிஞ்சு பார்த்துட்டாங்க, நம்ம மாட்டிட்டோம், ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்க. அப்போ நபீர் நாயக் சலாஸ் அந்த சந்தர்ப்பத்திலையும் ரொம்ப தெளிவா அமைதியாக சொல்றாங்க, அபூபக்கரே என்ன மறந்துட்டீங்கன்னா, நாம் இரண்டு பேரோடு சேர்த்து மூன்றாவதாக நம்மிடம் அல்லாஹ் தாலாவும் இருக்கிறான், கவலைப்படாதீங்கன்னாங்க. நம்மோடு சேர்ந்து மூன்றாவதாக அல்லாஹும் இருக்கிறான் அப்படின்னாங்க. உடனே செஞ்சாங்க, அல்லாஹ் தாலா அவர்களை பாதுகாத்தான், அவன் அங்க கீழே பார்க்கவே இல்லை, இங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னாங்க. மதினா வரையும் பாதுகாத்தார் பல வகைகள். அந்த மாதிரிதான் அல்லாஹு தாலா இந்த மாதிரி அநியாயக்கார ஆட்சியாளராக இருந்து யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா ஒருவரை பாதுகாக்க வேண்டும் நினைச்சுட்டா இந்த உலகமே திரண்டு வந்தாலும் அவரை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே மாதிரி ஒருவரை இந்த உலகமே பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து அல்லாஹு தாலா அவரை பாதுகாக்க கூடாது என்று நினைச்சுட்டானா, நீ என்ன பாதுகாப்பு வைத்தாலும் சரி அவர்களை ஒரு ஒன்னு என்ன செய்ய முடியாது, அவரை யாரையும் பாதுகாக்க முடியாது. அதான் அல்லாஹு தாலா சொல்றான், உறுதியாக கட்டப்பட்ட நீங்க கோட்டைக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு மரண நேரம் வந்துருச்சுன்னா ஒரு கணம் முந்தவ மாட்டீர்கள் பிந்தவ மாட்டீர்கள். எந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் அல்லாஹ் தாலா நமக்கு விதிச்சுட்டா இப்படித்தான் உயிர் போகணும்னா அது அதுல இருந்து நம்ம தப்பவே முடியாது. அதே போலதான் அல்லாஹ் தாலா இந்த மாதிரி இறை நம்பிக்கையாளர்களை பாதுகாப்பான், எல்லா சந்தர்ப்பங்களையும் பாதுகாக்கிறான். இது அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்ல, எல்லா மனிதர்களுக்கும் இந்த பாதுகாப்பு. அல்லாஹ்வை முழுவதுமாக முற்றிலுமாக நம்பி இருக்கக்கூடிய அடியார்கள், சத்தியத்தின் பால் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தாலாவின் புறத்திலிருந்து கண்டிப்பாக உதவி வரும். இதிலிருந்து நாம் எல்லளவு சந்தேகம் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தாலா யாரையெல்லாம் நேரான வழியில் செலுத்தி யாரையெல்லாம் பாதுகாக்கிறானோ அத்தகைய பாதுகாக்கக்கூடிய மக்களாக நம்மையும் ஆக்கியுள்ள வேண்டும். அத்தகைய பாதுகாப்புக்கு சொந்தக்காராக நாமும் ஆக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி முஹம்மது பின் அப்துல்லாஹ் அபாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிர்கதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கிப்தி இனத்தை சார்ந்த ஃபிரௌனினுடைய வம்சத்தை சார்ந்த ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானின் மூலமாக ஒரு ஆபத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்ததாக இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது, அதே ஹதீஸ்ல பதிவாயிருக்கிறது. நான் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கேட்டேன், இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைத்த மிக கடுமையான துன்பம் எதுவென எனக்கு அறியுங்கள் என்று. அதாவது தெரியும் உங்களுக்கு, மக்கா வாழ்க்கை இதே மாதிரி தான். குறைசிகள் பல தெய்வ வணக்க வழிபாடு சிலை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தாங்க, அறியாமை கால வழக்கங்கள்ல. அவங்களுக்கு மார்க்கம்னே ஒன்னும் இல்லாம மனசுல எதெல்லாம் தோன்றுதோ அப்படிலாம் இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பல தெய்வ வணக்க வழிபாடு விக்கிரக ஆராதனையில இருந்த மக்களிடம் இவங்க சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொல்லும் போது அவங்க ஏத்துக்கல, கடுமையான அதான் ஒருத்தர் ஒரு சித்தாந்தத்துல ஒரு கொள்கை, ஒரு கடவுள் கொள்கை, தாங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு மாற்றமான ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லும் போது அதை ஏத்துக்கிற மாட்டாங்க. மனிதனுடைய இயல்பு அதுதான், சித்தாந்த ரீதியாகவே ஏத்துக்கிற மாட்டாங்க. நாம மனசுல அது ரெக்கார்ட் ஆயிருக்கும், நமக்கு பதிஞ்சிருக்கும், சிறு வயதிலே ஆளை பதிய வச்சிருக்கோம், இப்படித்தான் இருக்கும் இஸ்லாம்னா, இப்படி இந்த நம்பிக்கை, இதுதான் கடவுள் கொள்கை அப்படின்னு நம்மளுக்கு ஆள் மனசுல பதிஞ்சிருச்சுன்னு வைங்க, அப்ப அதுல இருந்து ஒரு மாற்றமாக செஞ்சு அதுல இருந்து போவே மாட்டாங்க. சிலர் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியது, அப்படி பின்பற்றினார்கள். எந்த வேத ஆதாரங்களும் வேறு எந்த ஆதாரங்களும் இல்லாமல் வம்சாவளியாக, இப்பவும் அப்படித்தான் இருக்காங்க நிறைய பேர், எங்க மூதாதையர்கள் எப்படி செய்தார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், இதுக்கு மாற்றமா நாங்க செய்ய மாட்டோம். நீ குரானை கொண்டு வந்தாலும் சரி, நீங்க ஹதீஸை காட்டினாலும் சரி, நாங்க எதையும் ஏத்துக்கிற மாட்டோம். எங்க முன்னோர்கள் வம்சாவளி அவங்க என்ன முட்டாள்களாக இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அதான் சொல்லாங்க. என்ன முன்னோர்கள் என்ன ஏது மரியாதை முட்டாள்களாக இருந்தாலும் நீங்க அவர்களை பின்பற்றுவீர்களா அப்படிங்க. அப்படி இருக்கான சில விஷயத்துல மார்க்க விஷயத்துல நம்மளுக்கு குரானும் ஹதீஸ் தான் நம்மளுக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த அடிப்படையில என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் சொல்லாத்துக்கு கடுமையான சோதனைகள்லாம் வந்திருக்கு. ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் சொல்லாத்து மக்காவில தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது இறை நிராகரிப்பாளர்கள் வந்து இருக்காங்க ஒட்டக குடல் குடலை வந்து தெரியும். ஒட்டகம் வந்து மிகப்பெரிய பிராணி அந்த கால்நடைகளில் அந்த ஒட்டக குடல் எப்படி இருக்கும் ஒரு ஆளால தூக்க முடியாது ரெண்டு ஆள் தூக்கிட்டு வரணும். அவங்க சஜிதாவில இருக்காங்க மக்காவில ஹரம்ல என்ன செய்யறாங்க அவங்க கழுத்துல கொண்டு வந்து அந்த ஒட்டக குடலை கொண்டு வந்து போட்டாங்க. அவர் தொழுகை முறை அவங்களுக்கு பிடிக்கல அந்த கௌபாவில் என்ன செய்யறாங்க கழுத்தை தூக்க முடியல அப்படியே சஜிதாவில் இருக்காங்க. இதை யாரோ ஒரு மனிதர் போய் யார்கிட்ட சொல்லுவாங்க பாத்திமா ரலியல்லாஹுதஆன்ஹா அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க உன்னுடைய தந்தையினுடைய கழுத்துல ஒட்டக குடலை கொண்டு போய் போட்டாங்கம்மா அப்படின்னு அந்த அம்மா அனுப்பிச்சாங்க ஓடியாராங்க. அவங்க மக வந்து அந்த ஒட்டக குடலை அகற்றி விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போறாங்க. அதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள்ட்ட நடக்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க மிக கொடுமையான சம்பவம்னு சொல்றாங்க. ஒரு தடவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் வளாகத்தில் தொழுது கொண்டிருந்த பொழுது உக்பா பின் அபி முயீத் என்பவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோளை பிடித்தான். அவர்களது கழுத்தில் தனது துணியை போட்டு முறுக்கினான். மூச்சு திணறும் அளவுக்கு அவர்களது கழுத்தை கடுமையாக நெரித்தான். அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விரைந்து வந்து அவனது தோளை பிடித்து இழுத்து நபி அவர்களை விட்டும் அவனை தள்ளினார்கள். இந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யறான் அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் அவங்களுக்கு பிடிக்கல தான் கொண்ட கடவுள் கொள்கைக்கு மாற்றமான ஒரு சித்தாந்தத்தை இவர் சொல்றாரு. மூதாதையர்கள் அதாவது கோத்திர குலப்பெருமையில் ரொம்ப கூடினவர்கள் அந்த குறைச்சிகள் அந்த மக்கத்து காபிர்கள் கடுமையா இருந்தாங்க. அப்ப அவங்க நம்முடைய வம்சாவளி நம்முடைய முப்பாட்டன் பாட்டனார் சொன்ன கொள்கைக்கு மாற்றமாக இவர் முகம்மது வந்து இன்னைக்கு வந்தவர் இன்னைக்கு ஒரு நம்மள மாதிரி இருக்கக்கூடியவரு இவர் நம்மளோட வராரு நம்மளோட சாப்பிடுறாரு உணவருந்துறாரு நம்மளோட நம்மளா இருக்காரு இவர் வந்து ஒரு புதிய கொள்கையை சொல்லி இவர் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக கூட அந்த விடாப்பிடியான ஒரு முரட்டு பிடிவாதம் இந்த வரட்டு கௌரவத்துல இருந்தார்கள். அப்பதான் அப்போ அபுபக்கர் இவங்க கழுத்தை போட்டு கடுமையான நெரிக்கிறானா ஏதோ ஒரு துணியை போட்டு இப்படி மாதிரி சஜிதால இருக்கும் பொழுதுதான் கழுத்துல போட்டு நெரிச்சா என்ன ஆகும் கண்ணெல்லாம் அப்படி கண்ணெல்லாம் செவந்து வெளியே வந்துடும் அந்த மாதிரி இருந்தது. அப்ப அபுபக்கர் இல்லாத்தலான் வந்து அவங்களை செய்றாங்க காப்பாத்திட்டு இந்த வசனத்தை தான் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா எப்படி அந்த ஃபிரௌனுடைய அவையில் சொன்னானோ அதே வசனத்தை அபுபக்கர் இல்லாத்தலான் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதரை அல்லாஹ்தான் என் இறைவன் என்று அவர் கூறியதற்காக நீங்கள் கொல்லப் போகிறீர்கள் அவரோ உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகளை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறார் என்று கேள்விக்கணையை தொடுத்தார். இது புகாரிங்க கூடிய ஹதீஸ் கிரந்தத்துல 3678 3856 4815 பதிவாயிருக்கிறது. இதே வாசகத்தை எப்படி மூசா அலை இஸ்லாம் அவர்கிட்ட அந்த இறை நம்பிக்கை கொண்ட அந்த அடியார் மூசா அலை இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக கொலை செய்வதற்காக துணியும் போது அந்த பிரௌனிடம் எடுத்து சொன்னார்களோ அதே மாதிரி இந்த குறைசி குஃபார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்துல துணியை போட்டு முறுக்கி அவர்கள் கொலை முயற்சி செய்யும் பொழுது அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை விடுத்து வித்துட்டு அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள் ஒரே இறைவன் ஒரு மணி அல்லாஹ் தான் என் இறைவன் என்று சொன்னதுக்காக அல்லாஹா என் இறைவன் கடவுள் என்று சொன்னதுக்காகவா அந்த மனிதரை போட்டு நீங்க கொலை செய்ய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான். அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது குறைசியர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைத்ததா நீங்கள் பார்த்த துன்பங்களே மிக கடுமையான துன்பம் எது என்று அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் விரவப்பட்டது. அதற்கு அவர்கள் ஒரு நாள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைசியருக்கு அருகே கடந்து சென்றார்கள். கடவுளரை எங்கள் மூதாதையர் வழிபட்ட கடவுளரை நாங்கள் வழிபடக்கூடாதென நீங்கள் தடுப்பது நீர்தானா என்று கேட்டன. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தான் என்று சொன்னார்கள். பாருங்க அவங்க வாசகம் இதைத்தான் வச்சாங்க எங்களுடைய மூதாதையர் வழிபட்ட கடவுளர்களை நாங்கள் கடவுளர்கள்னா பல கடவுள்களை வழிபடக்கூடாதுன்னு எங்களை தடுப்பது நீர்தானா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நடந்து போகும்போது என்ன நிறுத்திட்டு கேட்காங்களாம். கேட்கும் போது அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணிஞ்சு சொன்னாங்க நான் தான் அது என்றார்கள். உடனே அவர்கள் நபி அவர்களை நோக்கி எழுந்து சென்று அவர்களது ஆடைகளின் இரு நுனிகளையும் சேர்த்து பிடித்து எடுத்தார்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்டேன் பின்னால் இருந்து நபி அவர்களை அணைத்து பிடித்துக் கொண்டார்கள். அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடு கொண்டிருக்க உறக்க சத்தமிட்டு கூறினார்கள். தன்னுடைய நண்பரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கூட்டமா கும்பலா நின்று அவருடைய ஒருத்தன் கழுத்து துணியை பிடிக்க, காலரை பிடிக்க, இடுப்பை பிடிக்க பிடிச்சிட்டு ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியில இருக்க பார்த்துட்டு ஓடி வந்து அவர்களை பாதுகாத்துட்டு கண்ணீர் மல்க சொல்றாங்க. ஒரு மனிதரை அல்லாஹ்தான் என் இறைவன் என்று அவன் கூறியதற்காகவா நீங்கள் கொல்லப் போகிறீர்கள், அவரோ உங்கள் இறைவனிடம் இருந்து தெளிவான சான்றுகளை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த 40வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தை ஓதத் தொடங்கி அந்த வசனம் முழுவதையும் ஓதி காட்டினார்கள். இப்படி என்ன செய்தாங்க சொல்றான் சொல்லிட்டு, அவர் பொய்யராக இருந்தால் உங்களுக்கு தான் அவருக்கு கேடு, அதுமே அது அவர் சொல்வது உண்மையா இருந்தா நீங்க மாட்டிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஆக இப்படித்தான் அல்லாஹ் தஆலா அந்த சத்தியத்தை எடுத்து செல்லக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா உதவியாளர்களை வைத்து பாதுகாப்பான். அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து பாதுகாவல் தான் சிறந்த பாதுகாவல். நாம் வந்து உலகத்துல யாருக்கெல்லாமோ பயப்படுறோம், என்னென்ன காரணங்களுக்கெல்லாமோ நம்ம பயப்படுவோம். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் வந்துட்டாங்களே, இப்படி ஆயிருமே நிலவரம், இப்படி ஆயிடுச்சுன்னா நமக்கு இப்படி ஆயிருமே, நம்ம குழந்தைகள் பாதிச்சிருமா, குடும்பம் பாதிச்சிருமாங்கிற பஞ்சவே கூடாது. எல்லாவற்றிற்கும் உணவளிப்பவன் அல்லாஹ் தஆலா தான். அல்லாஹ் தஆலா தான் பாதுகாக்காத உயிரினம் பாதுகாப்பதற்கு எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் தஆலா தன்னை நாடி வரக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடியவனா இருக்கான். நாம் அதற்கு தகுந்தவர்களா நாம் இருக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும், அந்த மாதிரி சத்தியத்துல நேரான பாதை ஏதோ அதுல நம்ம பயணிக்கணும், அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதை நாம் என்ன செய்யணும், அந்த இது வந்து நமக்கு அழைப்பு பணி, சத்தியத்தை மக்களிடம் எடுத்துச் செல்வது. அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதுதான் மிக முக்கியமான. இனி இறை தூதர்கள் வரப்போவதில்லை, இறை தூதர்களுடைய பணி நமக்கு இருக்கிறது. நாம் நம்மளுடைய குடும்பத்தை முதலில் நாம் சீர்திருத்த வேண்டும், அதன் பிறகு நம்முடைய அண்டையாளர்களை, நண்பர்களை, சமூகத்தை. மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாளைக்கு அல்லாஹ் தஆலா எல்லாரும் பொறுப்பாளர்கள், எல்லாருடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படும், அதுமே இந்த பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படும். ஆகவே அல்லாஹ் தஆலா உன்னுடைய பாதுகாப்பு, சிறந்த பாதுகாப்பு அல்லாஹ்வினை நோக்கி நாம் அவனை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய புறத்திலிருந்து பாதுகாவலர்களை மனித உருவிலையும் கொண்டு வருவான். அல்லாஹ் தஆலா வானவர்களை வைத்தும் பாதுகாப்பான். இதெல்லாம் நிறைய சம்பவங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்விலும் அந்த சஹாபாக்களும் அதை கண்ணால கண்டார்கள். ஆகவே அத்தகைய ஒரு பாதுகாப்புக்கு உள்ள அடியானாக நாம் எதை கேட்டோமோ இந்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா படிப்பினை ஊட்டக்கூடிய அந்த வசனங்களின் மூலமாக நமக்கு நேர்வழி கிடைப்பதற்கும் படிப்பினை ஊட்டுவதற்கும் அல்லாஹ் தஆலா வழிகாட்டியிருக்கிறான். அத்தகைய அந்த வழிகாட்டலை நாம் ஏற்று அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிவிட வேண்டும்.